நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் சாரதா ராமநாதன்.
வணக்கம் சஞ்சய்.
கருவூல காப்பாளர் ஜாஷ் ஃப்ரைடன்பர்க் நேற்று நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார். அதிலே எதிர்பார்த்ததை விட குறைவான பற்றாக்குறைதான் என்று கூறியிருக்கிறார்கள். 161 பில்லியன் டாலர் பற்றாக்குறை என்று முன்னர் கூறப்பட்டிருந்தது, ஆனால் 106 பில்லியன் மட்டும்தான் துண்டு விழுகிறது என்று இப்பொழுது கூறுகிறார்கள். பல புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். உங்களது பார்வையில் இந்த நிதிநிலை அறிக்கையை எப்படி பார்க்கிறீர்கள்?
இந்த நிதிநிலை அறிக்கை வந்து தேர்தல் வெகு விரைவில் வரப்போகின்றது, அடுத்த வருடம் வரப்போகின்றது. அதை நோக்கித்தான் செய்த ஒரு நிதி திட்டம் போல இருக்கின்றது.
எதை வைத்து அப்படி சொல்கிறீர்கள்?
ஸ்காட் மோரிசன் கவர்மெண்ட் அந்த நாள் தொடக்கம் பெண்கள் விஷயத்துல அவர்கள் அக்கறை காட்டவில்லை என்று அவர்களுக்கு குற்றம் சாட்டியிருந்தார்கள். அவர்கள மினிஸ்ட்ரியில பெண்களில் குறைவு, அதோட பெண்கள் பாதிக்கப்பட்ட பொழுது அவர்கள் ஒரு புரொட்டஸ்ட் செய்த பொழுது ஸ்காட் மோரிசன் வழியில வரவில்லை, பார்லிமெண்ட்டுக்கு வெளியில வந்து அவர்களோட கதைக்கல சந்திக்க இல்லை. அப்படி பல விஷயங்கள்ல ஸ்காட் மோரிசனுக்கும் தற்போதைய கவர்மெண்ட்டுக்கும் குற்றம் சாட்டினார்கள். நீங்க பெண்கள் விஷயத்துல நீங்கள் கவனம் செலுத்தவில்லை என்று. இந்த பட்ஜெட்ல கணக்கு பெண்கள் விஷயத்துக்கு
செலவழித்திருக்கிறார்கள்.
பெண்கள் விஷயத்துல இப்ப பெண்கள் வந்து வேலைக்கு போறது பாதிக்கப்படுகிறார்கள், குழந்தைகளை பராமரிக்க வேண்டும் என்று. பெண்கள் தான் கூடுதலாக குழந்தைகளை பராமரிக்கிறார்கள். இப்பொழுது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட குழந்தைகளை பராமரிப்பு இல்லங்களில் போட்டால் அவர்களுக்கு 95% திருப்பி கவர்மெண்ட் கொடுக்கிற அளவுக்கு கூட்டியிருக்கிறார்கள். குடும்பத்துல வேற கணக்கெடுக்கிறத நிப்பாட்ட போகிறேன்னு சொல்லியிருக்கிறார்கள். முந்தி இருந்த ரூல்ஸின் படி ஒரு குடும்பத்தின் வரவு 190,000 மேல இருந்தால் அவர்களுடைய மானியம் வந்து 10,000 தான் லிமிட் ஆக இருந்தார்கள். இப்ப அந்த லிமிட்டை நிப்பாட்டிவிட்டு 95% மட்டும் அவர்களுக்கு சலுகையாக கொடுக்கிறார்கள். மற்றது பெண்களோட உடல் உள நலத்திற்கு கணக்கு நிதி உதவி கொடுத்திருக்கிறார்கள். இது ஆஸ்திரேலியால கணக்கு அந்த பெண்களுக்கு எதிராக குடும்பத்தில வன் செயல் நடக்கின்றது. அது என்னுடன் கிட்டடியில் ஒருவர் கதைத்தார், அப்படி உண்மையாண்டு. இப்ப அன்பார்ச்சுனேட்டாக கடந்த ஆண்டு ஆஸ்திரேலியாவில் 56 பெண்கள் தங்களுடைய கணவர் அல்லது கூட்டாளியால் அல்லது 3 நாள் கூட்டாளியால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதற்காக இப்பொழுது வந்து பெண்களுக்கு வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது பெண்களுக்கு $5,000 கொடுக்க நிதி உதவி கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள்.
சரி, நீங்கள் தேர்தலுக்காக பெண்களை குறிவைத்து இந்த நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறீர்கள், ஆனால் பெண்கள் மட்டும் வாக்காளர்கள் இல்லையே?
அது சரி, அதோட பெண்கள் 50% வாக்காளர்கள். ஆனா பெண்களை பற்றி இவர்கள் அக்கறை காட்டவில்லை என்று பெண்கள் மட்டுமல்ல அவர்களோட சேர்ந்த ஆண்களும் சில பேருக்கு இது பிடிக்கவில்லை. அத்துடன் பெண்களுக்கு மட்டுமில்லை இவர்கள் செய்த பட்ஜெட்ல சலுகைகள் கொடுத்துக்கிறார்கள். முதியோருக்கு இப்ப உங்களுக்கு தெரியும், கொரோனா வைரஸ் காரணமாக முதியோர் இல்லத்துல பல பேர் பாதிக்கப்பட்டதாக பலர் இழந்திருக்கிறார்கள். அதனால அவர்கள் பிள்ளைகள், அது வயசு வந்த பிள்ளைகள் எல்லோரும் கவர்மெண்ட்டுக்கு எதிராக கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் செய்திருந்தார்கள். இப்போ இப்ப முதியோர் இல்லத்துக்கு கணக்கு சலுகைகள் கொடுக்கிறார்கள்.
சலுகைகள் என்று பார்க்கிறீர்கள், ஏனென்றால் இதற்காக ஒரு ராயல் கமிஷன் விசாரணை நடந்தது. அந்த விசாரணையில் கூறப்பட்ட அனைத்தும் செயல்படுத்தப் போவதாக கூறியிருக்கிறார்கள். அதற்கான செலவைத்தான் இந்த நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இல்லையா?
ஆமா, ராயல் கமிஷன் ரெஸ்பான்ஸுக்கு இப்பதானே அதை கொடுக்கிறார்கள். ராயல் கமிஷன் வந்த உடனே கொடுக்க இல்லை, இப்ப பட்ஜெட்ல பார்த்துதான் அந்த சலுகைகளை கொடுக்கிறார்கள். அதுவும் இப்ப வேற ராயல் கமிஷன் சொன்னது எல்லாத்தையும் அவர்கள் எடுக்கவில்லை. ஆனா இந்த முதியோர் இல்லத்தை பற்றி ராயல் கமிஷன் சொன்ன அவ்வளத்தையும் இவர்கள் இப்ப செயல்படுத்துகிறார்கள். அப்ப அதோடு இப்ப நாங்க இந்த எலெக்ஷன் மட்டும் பார்த்து பட்ஜெட்டை மட்டும் பார்க்காமல் இப்ப தமிழ் ஆக்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, இப்ப இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்கிறார்கள் 80,000 கேர் பேக்கேஜஸ் கொடுக்க போறார்கள் என்று. இப்ப எங்களோட ஆக்களுக்கு தெரியுமோ தெரியாது, இப்ப வயது வந்த முதியவர்கள் வீட்டுல இருக்கேக்கல, தனியா இருக்கேக்கல, அவர்களுக்கு உதவிக்கு 80,000 பேருக்கு உதவி செய்யறதுக்கு கவர்மெண்ட் முன்வந்துள்ளது. அதன்படி அவர்களுக்கு வீட்டை வந்து ஷாப்பிங் செய்யறதுக்கோ வீட்டை வந்து துப்புரவாக்குறதுக்கோ அப்படியான பேக்கேஜஸ் எடுக்கிறது, டாக்ஸியில போய் மெடிக்கல் அப்பாயின்மெண்ட்ஸ்க்கு போறதுக்கு அப்படியான சலுகைகள் இருக்கிறது. அதை நாங்கள் பாதிக்க வேண்டும்.
நீங்கள் தமிழ் மக்களை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். எமது மக்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு விடயம் இமிகிரேஷன், அல்லது குடிவரவு. குடிவரவில் எப்படியான புதிய அறிவிப்புகளை அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது?
குடிவரவு பற்றி அவர்கள் வந்து அந்த குடிவரவை அதிகரிக்கவில்லை. என்னன்னா, குடிவரவு முன்னுக்கு இந்த நாட்டுக்கு வருபவர்கள் வந்து வாக்களிக்கிறதுக்கு அவர்களுக்கு முடியாது, அவர்கள் சிட்டிசன் ஆக மட்டும். அப்ப அதனால அவர்களை பற்றி கூட கவனம் செலுத்தவில்லை. கேட்டபடி அதை பற்றி போய்கொண்டிருக்கேன். அத சேர்தலுக்காக மட்டும் இல்லை, இந்த நாட்டுக்கு வந்தவர்களுக்கு இப்ப 4 வருடமாக அவர்களுக்கு இங்கு பெனிஃபிட்ஸும் எடுக்க இயலாது என்று சொல்லியிருக்கிறார்கள். 4 வருஷம் காத்திருக்க வேண்டும் என்று. ஒரு நாட்டுக்கு புதிதாக வந்தால் அவர்களுக்கு வேலை எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். என்றால் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, வீடு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்படி பல கஷ்டங்கள் இருக்கின்றது. அந்த மத்தியிலும் சொல்லியிருக்கிறார்கள், 4 வருடத்துக்கு நீங்கள் வந்து அரசாங்கத்திலிருந்து நிதி உதவி பெற இயலாது என்று. முந்தைய 2 வருடமாக இருந்தது, இப்ப அதை கூடித்திருக்கிறார்கள் 4 வருடமாக.
இது SBS தமிழ், நமது மொழியில் எமது ஆஸ்திரேலியா. கருவூல காப்பாளர் ஜாஷ் ஃப்ரைடன்பர்க் நேற்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த நிதிநிலை அறிக்கை குறித்து, பல வருடங்களாக தனியார் நிறுவனங்களில் நிதி ஆலோசகராக கடமையாற்றி வரும் சாரதா ராமநாதன் அவர்களுடனான அலசல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கல்வியை எடுத்துக்கொண்டால், கல்விக்காக இந்த நிதிநிலை அறிக்கையில் புதிதாக ஏதாவது அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறதா?
ஜாப் ட்ரெய்னரின் அந்த இதின்படி அவர்கள் 500 மில்லியன் அடுத்த 2 வருடங்களுக்கு செலவழிக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள். யூனிவர்சிட்டிஸுக்கு ஒரு சலுகைகளும் கொடுக்கவில்லை, அதுல ஸ்பெண்ட் பண்றதாக புதுசாக ஒன்றும் அறிவிக்கவில்லை. ஆனால் யூனிவர்சிட்டி அற்ற கோர்சஸுக்கு 21 மில்லியன் கொடுக்கிறார்கள், 5000 ஷார்ட் டேர்ம் கோர்சஸுக்கு. அத்துடன் வெளிநாடுகளில் இருந்து இங்கு வந்து படிக்கும் மாணவர்களுக்கு முந்தி சொல்லியிருந்தார்கள், 2 கிழமைகளுக்கு 20 மணித்தியாலம் மட்டும் வேலை செய்யலாம். இப்பொழுது அதை மாற்றி இருக்கிறார்கள், 2 கிழமைகளுக்கு 40 மணித்தாலம் வேலை செய்யலாம், ஆனால் சிறு துறைகளில் மட்டும்தான். அதாவது விவசாயம், சுகாதாரம் அல்லது வயதானவர்கள பராமரிப்பு பணிபுரிபவர்களுக்கு மட்டும் 2 கிழமைகளுக்கு 40 மணித்தாலம் வேலை செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள்.
இன்னொரு விடயம், இங்கே வசிப்பவர்களுக்கு வீடு வாங்குவதற்கோ அல்லது தொழில் புரிவதற்கோ ஏதாவது புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறதா?
ஆமா, புதுசாக வீடு வாங்குபவர்களுக்கு, அதாவது புதிய வீடு முதல் தரமாக அவர்களது முதல் வீடாக வாங்குபவர்களுக்கு 5% மட்டும் வைப்பு பணம் கொடுத்தால் மீதி 15% அரசாங்கம் உத்தரவாதம் அளிக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்ப நீங்கள் முதல் முறையாக வீடு வாங்கும் பொழுது 5% மட்டும் வைப்பு பணம் வைத்துக் கொண்டு நீங்கள் வீடு வாங்கலாம். ஆனால் அது வந்து ஒரு புதிய வீட்டுக்காகத்தான் இருக்க வேண்டும். ஒன்றில் நீங்கள் காணி வாங்கி கட்டுறதாக அல்லது புதுசாக கட்டிடமாக இருக்கலாம். ஆனால் தனி பெற்றோராக இருந்தால், அதாவது சிங்கிள் பேரண்டாக இருக்கும் பொழுது முதல் வீடாக இருக்க தேவையில்லை. முந்தியும் நீங்கள் வீடு வாங்கி இப்பொழுது வீட்டிலிருந்து வெளியேற்றி இன்னொரு வீடு வாங்குவதென்றால், புது வீடு மட்டுமில்லை, ஏற்கனவே கட்டின வீட்டுக்கும் கவர்மெண்ட் கொடுக்கின்றது அந்த சலுகை. ஆனால் அவர்கள் 2% மட்டும் வைப்பு பணமாக கொடுத்து வீடு வாங்கக்கூடிய வசதி செய்திருக்கிறார்கள். ஆனால் அதை பேங்க்ல லோன் அப்ளை பண்ணி அது அப்ரூவல் வந்தால்தான் முதலீடுக்கு மட்டும் கவர்மெண்ட் உதவுகிறது.
சுகாதாரத்துறைக்கு புதிதாக ஏதாவது அறிவித்திருக்கிறார்களா?
கோவிட் தடுப்பூசி திட்டத்திற்கு அந்த வேக்சினேஷன்ஸ் நாங்கள் ஆஸ்திரேலியாவில் தயாரிப்பதற்கு சுமார் 2 பில்லியனை ஒதுக்கி இருக்கிறார்கள். 2 பில்லியன். அத்துடன் மனநலம் மற்றும் தற்கொலை தடுப்பு திட்டத்துல எல்லாமாக 2.3 பில்லியனை ஒதுக்கி இருக்கிறார்கள். அதுல 5 முக்கிய துறைகள்ல ஒதுக்கி இருக்கிறார்கள். முதலாவதாக மனநோய் தடுப்பு திட்டங்களுக்கு சுமார் 250 மில்லியனும், தற்கொலை தடுப்புக்காக இன்னொரு 250 மில்லியனும், மனநிலை சிகிச்சை மையங்களுக்கு 1.4 பில்லியன் டாலர்களையும், பாதிக்கப்படக்கூடிய ஆஸ்திரேலியர்களுக்கு சேவை வழங்குவதற்காக 107 மில்லியன் டாலர்களையும், மனநிலை மருத்துவ தொழில் புரிபவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கு இன்னொரு 202 மில்லியன் டாலர்களையும் ஒதுக்கியிருக்கிறார்கள்.
நீங்கள் இதெல்லாம் தேர்தலை மையப்படுத்தி அறிக்கைகள் என்று கூறினீர்கள், ஆனால் இதற்கும் தேர்தலுக்கும் சம்பந்தம் இருப்பதாக தெரியவில்லை. இப்படி பார்த்தால் இந்த நிதிநிலை அறிக்கை கடந்த நிதிநிலை அறிக்கையுடன் ஒப்பிடும் பொழுது குடிமகனுக்கு, சாதாரண குடிமகனுக்கு வரி சலுகைகள் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறதா அல்லது குறைக்கப்பட்டிருக்கிறதா, எப்படி?
இப்ப போன பட்ஜெட்ல அதாவது குடிமக்களுக்கு வரியை குறைத்திருந்தார்கள், அது ஒரு வருஷத்துக்கு மட்டும் என்று சொன்னார்கள். இப்போ அதை அதை இன்னொரு வருடமாக தொடர நீடித்திருக்கிறார்கள்.
மொத்தமாக இந்த நிதிநிலை அறிக்கை பற்றி உங்களது கணிப்பு என்ன?
இந்த நிதிநிலை அறிக்கை வந்து ஆஸ்திரேலியர்களுக்கு நல்ல ஒரு விஷயம்தான், செய்ய வேண்டிய விஷயம்தான். ஆனால் ஆஸ்திரேலியாவின் பட்ஜெட் வந்து இப்ப ஒரு $1 trillion ஆக நெகட்டிவ்ல போயிருக்கின்றது. இதை சேர்ப்பதற்கு பல வருடங்கள் எடுக்க போகின்றது. பலர் சொல்கிறார்கள் இது வந்து ஒரு லேபர் கவர்மெண்ட் நோமலாக கொடுக்கிற பட்ஜெட் போலதான் இருக்கின்றது, என்ற அவர்கள் பொருளாதாரத்தை பார்க்காமல் அரசு சேவைகளை கூட்டியிருக்கிறார்கள்.
அது மக்களுக்கு நன்மை பயக்கும் என்று நம்புகிறோம்.
நிச்சயமாக நன்மையாக இருக்கும். ஆனா இதெல்லாம் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான், இனிமேல் அதை வந்து பார்லிமெண்ட்டுக்கு அதை பாஸ் பண்ணால்தான் அது லோவாக வரும்.
மிக்க நன்றி சாரதா ராமநாதன், உங்களது கருத்து.
நன்றி சஞ்சயன்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.